சிவகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து மாணவர்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு தேர்வாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மாறிக்கொண்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டல்கள் கிடைக்கிறதில்லை. இனிமே யாருமே கவலையே பட வேண்டாம். நம்முடைய பண்பலையில் ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணிக்கு இந்த TNPSC தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது, எந்தெந்த பாடங்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்கிறது, இந்த TNPSC தேர்வை எப்படி எதிர்நோக்கிறது, இந்த மாதிரி மாணவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டல்களை உன்னால் முடியும் என்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ பாலமுருகன் தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் திரு இளையராஜா கண்ணன் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார். இன்றைய நிகழ்ச்சியில் குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை பகுதி 1 நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குரூப் 4 தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது மிக முக்கியமான பகுதி. ஏன்னா முதல் முறை பல தேர்வுகள் வந்து முதல் முறையாக TNPSC தேர்வை அட்டன் பண்ணுவீங்க. ஏன்னா அது 18 வயது முடிந்தாலே இந்த தேர்வை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், 2ஆம் ஆண்டு மாணவர்கள், சில பேருக்கு முதல் ஆண்டிலே 18 வயதுகள் முடிந்திருக்கும், 2ஆம் ஆண்டு மாணவர்கள், 3ஆம் ஆண்டு மாணவர்கள், ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி குழப்பம் இருக்கும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொபைலில் அப்ளை பண்ணுறேன் அப்படிம்பாங்க. தயவுசெய்து மொபைலில் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டோ இல்லை லேப்டாப் வச்சோ அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் தனியாக ஒரு மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடியை உங்களுக்கு சொந்தமாக கிரியேட் செய்து வைத்து கொள்ள வேண்டும், உருவாக்கி வைத்து கொள்ள வேண்டும். மற்றும் உங்களுக்கான ஃபோன் நம்பர், தொலைபேசி எண், உங்களுக்கான தொலைபேசி எண்ணும் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இது இரண்டுமே கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா தேர்வாணையம் நடத்தும் இந்த தேர்வில் வந்து உங்களுக்கோட ஓடிபி உங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தான் வரும். அதே மாதிரி வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் இது வந்து ஆன நம்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களை தேர்வு செய்யப்பட்டால் அதற்கான விவரங்கள் எல்லாமே இந்த 2க்கு மட்டுமே தான் அனுப்பப்படும். உங்களுக்கு போஸ்டலில் வந்து எந்ததுமே உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இது 2 கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இல்லை ப்ரௌசிங் சென்டரில் போய் கொடுத்து அவங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து மிகவும் தவறானது. அவங்களோட இமெயில் ஐடி, அதை ப்ரௌசிங் சென்டர் ஒரு இமெயில் ஐடி வச்சுருப்பாங்க, அந்த இமெயில் ஐடியை போட்டு அவசரத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்துடுவீங்க. அப்படி செய்ய வேண்டாம். உங்களுக்கான இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கி கொள்ளவும், உங்களுக்கான பர்மனண்ட்டாக யூஸ் பண்ணுற தொலைபேசி எண், செல்ஃபோன் வந்து நீங்கள் நம்பர் மாற்ற மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். அடிக்கடி நம்பர் மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு தேர்வாணையம் தெரிவிக்கும் கருத்துக்களோ அட்டவணையை பற்றியோ இல்லை தேர்வு முறையை பற்றியோ இல்லை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் உங்களோட கவுன்சிலிங் டேட்டை பற்றியோ அதை பற்றியான விவரங்கள் வந்து உங்களோட தொலைபேசி எண்ணுக்கு வர்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அப்புறம் அதே மாதிரி வந்து ஏதாவது பிற்காலத்தில் ஏதாவது மாற்றணும், நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ் மாற்றணும் அப்படின்னா அதில் ஓடிபி வரும். அந்த உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ அதனால் நிரந்தர தொலைபேசி எண்ணை கொடுக்கவும், அதே மாதிரி வந்து பாஸ்வேர்டு, இமெயில் ஐடியை வந்து பார்க்குறப்ப அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. அதையும் வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பத்திரமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, முதலாக TNPSC உள்ளே போகிறேன் நான் வந்து அப்ளை பண்ணணும், அந்த கேள்விக்கான பதில் ஃபஸ்ட்டு வந்து 2 விதமாக அப்ளை பண்ணணும். ஒன்று வந்து OTR சொல்லுவாங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். இது கண்டிப்பாக தேர்வாணையத்தில் எல்லா பேருமே இதை ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி தான் ஆகணும். இதற்கு வந்து ₹150 கட்டணம். இதை அப்ளை பண்ணணும். இது ஒரு முறை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வேறு எந்த தேர்வுகள், குரூப் 4 தேர்வாக இருந்தாலும் குரூப் 2 தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வுக்கான விண்ணப்பத்தை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா OTR மட்டும் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து தேர்வுக்கு வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, OTRங்கிறது வந்து உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறது. அதுக்கு ₹150 கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து குரூப் 4 தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து குரூப் 4 தேர்வுக்கு நீங்கள் என்னென்ன தேர்வு எழுதுங்க, தேர்வு மையம் என்ன அப்படிங்கிறத பற்றி அப்ளை பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு, இது வேறு, விண்ணப்பிக்கும் முறை வேறு, குரூப் தேர்வுக்கு விண்ணப்பிப்பது வேறு. ஆக முறை முதல் முறை விண்ணப்பிப்பவர்கள் வந்து 2 முறை வந்து விண்ணப்பிக்கணும். நீங்கள் OTR மட்டும் பண்ணிவிட்டு நான் விண்ணப்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது, அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இதை வந்து பல பேர், பல மாணவர்கள் வந்து இந்த தவறு முதல் முறை பண்ணுறவங்க வந்து தவறு செஞ்சுருவாங்க. நான் போயிட்டு வந்துட்டேன், ஓடிஆர் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லவே இல்லை, ஓடிஆர் தனியாக பண்ணணும். ஓடிஆருங்கிறதும் ஒரு 5 வருடங்களுக்கு உங்களுக்கு, அது 5 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ரெனியூல் பண்ணணும், அது வேறு. 5 வருடங்களுக்கு அது ஓடிஆர் ஒன்று பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஓடிஆருங்கிறது வந்து மிக கவனமாக நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான் அப்படியே போய் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தேர்வுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற முக்கியமான தகவல்கள் அப்படியே அதில் எடுத்துக்கொள்ளப்படும். உங்களது பிறந்த தேதி, உங்களது வயது, உங்கள் தந்தை பெயர், உங்களது பெயர், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர், அப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி, இது எல்லாம், அப்புறம் வந்து சைன், உங்களோட சைன் போட்டிருப்பீங்க அந்த சைன், இது எல்லாமே இந்த தகவலிலிருந்து அங்கே எடுக்க முடியும். அங்கே போய் மாற்ற முடியாது. நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அங்கு எதையுமே உங்களால் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது மாற்றணும்னா மறுபடியும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் மாற்றிட்டு மட்டும் வந்தால் தான் அவனால் மாற்ற முடியும். ரைட். ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். 3 மாதங்களுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ அதோடய சைஸு பார்த்தீங்க அப்படின்னா 10 KB to 20 KB இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 200 DPI அளவுக்கு இருக்கணும். அதேமாரி உங்களோட சைன், உங்களோட சைன் மாறி மாறி போடக்கூடாது. தமிழில் போட்டிங்கன்னா தமிழில் போட்டுங்க, ஆங்கிலத்தில் போட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் போடுங்க. இந்த சைன் தான் உங்களோட ஹால் டிக்கெட்டில் வரும். அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற சைனும் நீங்கள் வர சைனும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். நீ இன்றைக்கி ஏதாவது ஒரு மாதிரி போட்டுட்டு அன்றைக்கி ஹால் டிக்கெட் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிங்கன்னா குவஸ்டின் பண்ணுவாங்க. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சைனை வந்து கரெக்டாக போட்டுக்கணும், கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சியில் இருக்கிற சர்டிஃபிகேட்டை எடுத்து அதில் இருக்கும் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒன்று தனியாக இருக்கும், அந்த நம்பரை வந்து அதுதான் உங்களோட பேஸ், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான் பேஸு. ஸோ இதை பொறுத்து தான் வந்து உங்களோட எல்லாம் இதில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த நம்பர், அதில் உங்கள் பெயர், சர்டிஃபிகேட்டில் எப்படி உள்ளதோ, நீங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்கன்னு இல்லை, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் எப்படி உங்களது பெயர் உள்ளதோ, உங்களது தந்தை பெயர் உள்ளதோ, அப்புறம் வந்து இயர் ஆஃப் பாசிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது அங்கே எப்படி இருக்கிறதோ அதே போல் நீங்கள் கண்டிப்பாக அதே டேட்டாவை அப்படியே நீங்கள் போடணும். அதில் வந்து என்ன போர்டில் படிச்சிங்கன்னு கேட்கும், ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, அது மாதிரி இருந்தாலும் போர்டும் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது வந்து முதல் இது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களோட பேக்கும் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும், உங்களோட அதில் பெயர் கேட்கும், என்ன வகுப்புன்னு கேட்கும், யார் உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த சைனிங் அத்தாரிட்டி யாருங்கிறத கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கணும். என்றைக்கு நீங்கள் வாங்கினீங்க அந்த சர்டிஃபிகேட்டை, நீங்கள் என்றைக்கு வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும், அந்த டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இதை சில பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும், சார் நான் எஸ்எஸ்எல்சி வந்து டைரெக்டாக பாஸ் பண்ணலை, நான் ரெண்டு அட்டம், அதாவது ஒரு 4-5 தேர்வுகளில் வந்து ஒரு தேர்வில் வந்து தவறிட்டேன், அடுத்த முறை எழுதி பாஸ் பண்ணேன், இப்போ என்கிட்ட 2 SSLC சர்டிஃபிகேட் இருக்கும், அதை நான் எந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ வரப்போ கடைசியாக நீங்கள் பாஸ் பண்ண எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில் கொடுக்கணும். சிம்பிளாக சொல்லணும், மார்க் ஷீட் வச்சுருப்பீங்க, அந்த லாஸ்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ஷீட்டோட நம்பரை கொடுக்கணும். சில பேர் 3 டைம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கடைசியாக தேர்வு எழுதி உங்களுக்கு கிடைக்கப்பட்ட மதிப்பெண் சான்றிதழ் உள்ள சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் போடணும், ரைட்டா. ஸோ இது இந்த இந்த இதை டீட்டெயில்ஸை உங்களால் கண்டிப்பாக திருத்த முடியாது. சில வகையில் திருத்தலாம், சில விஷயங்களை திருத்தலாம், சில விஷயங்களை திருத்துறதுக்கு நீங்கள் இமெயில், அதாவது வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இமெயில் க்ரியேட் பண்ண சொன்னோன்னா மின்னஞ்சல் முகவரி, அந்த மின்னஞ்சல் முகவரியில் இருந்து தேர்வாணையத்துக்கு வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் திருத்திக்கலாம், சரியா. சில விஷயங்களை திருத்தலாம், சில விஷயங்களை அவனால் தான் திருத்த முடியும். ஸோ இதை வந்து கவனமாக இருங்க. அதனால தான் உங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியும் உங்களது நிரந்தர தொலைபேசி எண்ணும் கண்டிப்பாக வேணும். அடுத்தவர் நம்பரை கொடுக்காதீங்க, உங்களோட நம்பரை கொடுங்க. அடிக்கடி அந்த ஃபோன் நம்பரை மாற்றுவீங்க, அதை மாத்திர நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஓடிஆரில். ஓடிஆரில் நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டும். அதில் திருத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதில் சில விஷயங்களை திருத்த முடியும், சில விஷயங்களை தேர்வாணையத்துக்கு நீங்கள் மெயில் பண்ணி தான் திருத்த முடியும். ஸோ இதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். சில வந்து பேசிக்காக சில கொஸ்டின்ஸ்லாம் வரும், அவங்களுக்கான அது பதிலாக அப்போ நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் சொன்னது வந்து புதிதாக பதிஞ்சவங்களுக்கான இது தகவல்களை சொல்லிட்டேன். சில பேருக்கு வந்து சில குழப்பங்கள் இருக்கும், சில கேள்விகள் இருக்கும். சார் நான் வந்து முதல்ல கொடுக்குறப்ப ப்ரௌசிங் சென்டரோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டேன், இல்லாட வேறொரு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். உங்களோட பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிருக்கும், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த ரெண்டையும் கொடுத்து உள்ளே போய் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதில் போய் உங்கள் மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய ஃபோன் நம்பரையும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். சரியா? அதேமாதிரி ஓடிஆர் பண்ணுறப்பையோ இல்லை விண்ணப்பிக்கும் பொழுதோ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் பணம் கட்டுற மாதிரி வரும். ஆன்லைனில் பணம் கட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சில டைம் போய் கொஞ்சம் லேட் ஆகும், ஆக்டிவேட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆக்டிவேட் ஆகாமையே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. நான் வந்து நிரந்தர கணக்கு, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து விவரங்களை மறந்துட்டேன், நான் புதுசாக ஒன்று வேணா நான் க்ரியேட் பண்ணிக்குவா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட நிரந்தர ஓடிஆர் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோடது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதாவது எனக்கு மறந்துடுச்சு, எனக்கு எதுனே கண்டுவே பிடிக்க முடியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட பெயர், பிறந்த தேதி, SSLC சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவு, சான்றிதழ், தேர்வு பெற்ற மாதம், வருடம், இவங்க எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி aptechtech2014@gmail.com என்ற முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து நிரந்தர பயனாளர் குறியீட்டின் லாகின் ஐடியை வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அது லாகின் ஐடியை அவங்க உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அப்போ உங்களோட மெயில் ஐடி, நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஐடியிலேருந்து அனுப்பினால் மட்டுமே அவங்களோட வந்து விவரங்களை பரிசீலிப்பாங்க. ஸோ நீங்கள் அதிலிருந்து நீங்கள் அனுப்பிக்கிங்க. ரைட்டா சார்? அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் வரும், சார் நான் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது, நான் ரெண்டு டைம் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு டைம் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருக்கவே மாட்டாங்க. ஏன்னா SSLC நம்பரை நீங்கள் ஒரு டைம் போட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னொரு டைம் நீங்கள் SSLC நம்பர் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். நீ கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு இருக்குன்னு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விவரத்தை தவறாக பதிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கிங்க, எந்த இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களோ அந்த பதிவை நீங்கள் நிரந்தரமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது வந்து தவறானது தான், ஏன்னா நீங்கள் ஏதோ ரெண்டு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக தவறாக இருக்கும். ஏதாவது சர்டிஃபிகேட் நம்பர் தவறாக இருக்கும், இல்லாது பெயர் தவறாக இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் தவறாக இருக்கும், இல்லாட்டி பிறந்த தேதி தவறாக இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை மட்டுமே பயன்படுத்து. நான் ரெண்டையுமே பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஒரு வேளை தேர்வு செய்யப்பட்டால் உங்களது தேர்வு வந்து நிராகரிக்கப்படும். சரிங்களா? இந்த க்வெஸ்சன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் ஓடிஆர் டைமில் நான் பதிஞ்சிட்டேன், சில விவரங்களை நான் பதிஞ்சிட்டேன், அதனால் மாற்ற முடியுமா அப்படின்னா, அதில் மாற்ற முடியாத விஷயம் என்னென்னா பெயர், பிறந்த நாள், மதம், ஜாதி, ஒதுக்கீட்டு பிரிவு, SSLC பதிவு எண், தேர்வு மாதம் மற்றும் வருடம், இதை வந்து உங்களால் மாற்றவே முடியாது. ஸோ இதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் ஓடிஆர் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் சார் இதை வந்து நான் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மின்னஞ்சல் முகவரி சொன்னேன். ஸோ அந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் இல்லாட்டி TNPSC வெப்சைட்டில் ஒரு மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க, இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த முகவரிக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில் இருந்து நீங்கள் கொடுத்தீங்க, நான் சொன்ன மாதிரி உங்கள் பேயர் இது எல்லா டீட்டெயிலும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் இந்த இதை வந்து நான் தவறாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் அந்த வந்து மின்னஞ்சல் மூலம் அனுப்புனீங்கன்னா அவர்கள் வந்து பரிசீலிப்பாங்க. சார் இமெயிலை ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு எப்போ வந்து ரிப்ளைஸ் எதுவும் கிடைக்கும் அப்படின்னா குறைந்தபட்சம் 48 மணி நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒர்க்கிங் டேஸில் கொடுத்துருவாங்க. குரூப் 4 அது மாதிரியான தேர்வுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட ஆகலாம். அதேமாதிரி ஓடிஆரில் நான் வந்து நான் ரெக்வஸ்ட் இமெயிலில் ரெக்வஸ்ட் கொடுத்து ஏதாவது நான் தவறாதான் பண்ணிட்டேன், அதை மாற்றுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, பயனாளர் ஐடி, நீங்கள் கொடுத்த ஐடி, மதம், ஜாதி பிரிவு, ஜாதி உட்பிரிவு, சான்றிதழ் வழங்கிய அதிகாரி, சான்றிதழ் எண், சான்றிதழ் வழங்கிய நாள், மாவட்டம், வட்டம், ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்கணும். அதேமாதிரி ஜாதி சான்றிதழ் நகலையும் கொடுக்கணும். இது கொடுத்தது வந்து நான் ஒரு ஜாதி சான்றிதழில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த டீட்டெயிலோடு நீங்கள் பண்ணணும். ஜாதி சான்றிதழ் நகலையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதை PDF கன்வெர்ட் பண்ணி அதை மெயிலோடு அட்டாச் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? அண்மையில் நாங்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன இருக்குது, அதிகமான என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன, சார் எனக்கு 18 வயசு முடிஞ்சிடுச்சு, ஆனால் நான் அப்ளை பண்ண போனேன், அப்ளை ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். நம்மளோட 2வது நாள் வந்து நம்ம கொடுத்த கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், July 1 நம்ம இந்த மாதத்துக்கான July 1st தான் அது கால்குலேட் ஆகிக்கும். சரிங்களா? அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து 18 வயசு முடிஞ்சதாக அது கொள்ளும், முடிஞ்சதாக அது எடுத்துக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னோடய யூசர் ஐடி இருக்குது சார், அப்புறம் பாஸ்வேர்டு, இதை நான் மறந்துட்டேன். ஒன்று யூசர் ஐடி மறந்துட்டேன், இல்லாட்டி பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதில் கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்குது, அதை கொடுத்துட்டு அது கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும், இல்லாட்டி ஃபோன் நம்பருக்கு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நம்ம இப்பொழுது தான் வந்து ப்ரூஃப் ஃபோர் விண்ணப்பத்துக்கே நம்ம போயிருக்கோம். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன தகவல்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டா எப்படி பண்ணணும், நான் ரெண்டு டைம் பண்ணியிருந்தால் அதை என்ன பண்ணணும், அது மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது தான் வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன், குரூப் ஃபோருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து அப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கும், இந்த அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கும், கேட்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்போ வந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் ஓடிஆரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் முடிந்தால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கிரியேட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் போனிட்டீங்கனாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பல இன்ஃபர்மேஷன், உங்களோட இன்ஃபர்மேஷன் பல இது வந்து அதில் அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஓடிஆரில் பதிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ அதில் இருக்கிற உங்கள் பெயர், உங்கள் அப்பா பெயர், கம்யூனிட்டி, எஸ்எல்சி நம்பர், நீங்கள் பாஸ் ஆன வருஷம், இது எல்லா டீட்டெயிலும் அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ அது தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ, இவ்வளோ நேரம் பழசில் ஓடிஆரில் வந்து ஃபோட்டோ வந்து 3 மாதத்துக்குள்ளே எடுத்தப்பட்ட ஃபோட்டோ 200 DPI-க்குள்ளே இருக்கணும் அதுங்கெல்லாம் சொன்னேன். ஆனால் விண்ணப்பிக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு ஃபோட்டோ கொடுத்தே ஆகணும். விண்ணப்பிக்கும் பொழுது இன்னொரு ஃபோட்டோ நாங்கள் கொடுத்தே ஆகணும். அந்த ஃபோட்டோ எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கணும். சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க, சைஸ் வந்து அதாவது ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் நல்லையாக வச்சுங்க, 4.5 சென்டிமீட்டர். பிரெத் வந்து 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும், 4.5 3.5 சென்டிமீட்டரில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து 1 சென்டிமீட்டருக்கு உங்களது பெயரும் என்றைக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது அறிவிக்க வெளியான தேதியிலிருந்து அன்றோ அல்லது அதற்கு அடுத்தோ நீங்கள் பண்ணணும். அதாவது லாஸ்ட் 10 நாளைக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 8, இன்னையிலேருந்து 30ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். எடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இது விண்ணப்பம் அந்த ஃபோட்டோ ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் பழைய ஃபோட்டோ எடுத்து அந்த பழைய ஃபோட்டோ எடிட் பண்ணி இன்றைக்கி தான் எடுத்து நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் புதிதாக எடுக்க வேண்டும். ப்ரிண்டெல்லாம் போட வேண்டாம், டிஜிட்டல் ஃபார்மில் வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு ஃபோட்டோ கடையில் போய் கொடுத்து நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் போட்டு எடுத்துட்டீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் தேதி போட்டு எடுக்கிறீங்க, அது வேறு என்றைக்கும் யூஸ் பண்ண முடியாது. உங்களது பெயர் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதியிருக்கணும். கேபிட்டல் லெட்டரில் உங்களது பெயரை எழுதி அது கீழே என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்கிற டீட்டெயில் கொடுக்கணும். இது வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் அளவில் இருக்கணும். உங்களது பெயரும் ஃபோட்டோ எடுக்கப்பட்ட தேதி அந்த தேதி வந்து கீழே இருக்கணும். உங்கள் பிறந்த தேதியை கொடுத்துடாதீங்க, சில பேர் அந்த தவறை செய்கிறீங்க, பிறந்த தேதியை கொடுத்துறீங்க, பிறந்த தேதியை கொடுக்கக்கூடாது. என்று எடுக்கப்பட்டதோ அந்த தேதி, அதாவது அறிவிக்கை அந்த தேர்வு அறிவிக்கைக்கு அன்றோ அல்லது அடுத்தோ வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கரெக்டான ஃபார்மேட்டை நீங்கள் பண்ணியே ஆகணும். இது வந்து 170 ஃபார்ம், 4.7 வந்து 170 pixels இருக்கணும், 3.5 வந்து 130 pixels இருக்கணும், கரெக்டான சைஸில் இருக்கணும். ரைட்டுங்களா? ரைட். இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மில் இல்லை, அந்த ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி என்ன எல்லா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, எல்லா ஃபோட்டோ ஷாப்லேயும் எடுத்து கொடுத்துருவாங்க. மொபைலில் ஃபோட்டோ எடுக்காதீங்க, அப்புறம் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அந்த மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் கட்டிடங்களோ மரங்களோ இருக்கக்கூடாது. அதுமாதிரி நீங்கள் ஏதாவது இதில் எடுத்த ஃபோட்டோ, ஃபங்க்ஷன், குடும்ப ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோவை கிராப் பண்ணி அந்த ஃபோட்டோவை கொடுக்கக்கூடாது, மிக தெளிவாக எடுக்கப்பட வேண்டும். கைபேசியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வந்து ஜெராக்ஸிலிருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணி கலர் ஜெராக்ஸ் போட்டு ஸ்கேன் பண்ணி எடுக்கிற படங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது மாதிரி இல்லைன்னா அவசரத்துக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிடாதீங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்க ஃபோட்டோவை நான் அழகாக எடுத்து பேக்ரவுண்ட்லாம் மாற்றி அழகாக போய் ஒரு ஸ்டுடியோவில் எடுத்து ஃபோட்டோ எடுத்துருங்க. இல்லாட்டி நான் மொபைல் எடுத்து பண்ணுறேன், மொபைல் எடுத்துகிட்டு ஆப்பில் போட்டு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்லாம் முயற்சி செய்யாதீர்கள். ஏன்னா இது வந்து உங்களோட தேர்வில் வந்து ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்காக கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறத வந்து பண்ணுங்கள். அதுலேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க, குடும்ப விழாக்கள், சுற்றுலா தலங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், மரம், செடி, கொடி, கட்டிடங்கள் போன்ற பின்னணியை கொண்டு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எவற்றையும் பதிவேற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு மிக தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கையெழுத்து வந்து 6 சென்டிமீட்டர், 230 pixels, உயரம் 2 சென்டிமீட்டர். இதில் இருக்கிற நீலம் அல்லது கருப்பு, இந்த ப்ளூ ஆர் பிளாக் மட்டும்தான் போடணும். ரெட் கலரோ வேறு எந்த கலரோ ஸ்கெட்சோ இது மாதிரி யூஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பதிவேற்றம் செய்யக்கூடாது. ப்ளூ ஆர் பிளாக்கில் மட்டும்தான் இருக்கணும். அதோடய டிபிஐ வந்து 200 dpi இருக்கணும். டிபிஐ இருந்துட்டு 10 kb to 20 kb இருக்கணும். சிக்னேச்சர் JPG ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், வேறு எந்த ஃபார்மெட்லையும் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது தெளிவாக கிடங்க, இன்னொரு டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 6 cm, 2 cm நீளம், 6 cm நீளத்துலேயும் 2 cm உயரத்துலேயும் இருக்கணும், சைன் போடணும். ப்ளூ ஆர் பிளாக்கில் தான் இருக்கணும். 200 dpi தான் இருக்கணும். கேபி வந்து 10 kb to 20 kb அளவில் தான் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து JPG இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். இதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதை அந்த ஃபோட்டோ பண்ணதுக்கப்புறம் அடுத்து சைன் கேட்கும், சைனை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அது அப்புறம் பேர் கேட்கும், பிறந்த இடம் கேட்கும். பிறந்த இடம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். உங்கள் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எங்கே வாங்கியிருக்கீங்க, பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களோ அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்கின இடத்துல வந்து வாங்கின இடத்த வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். விண்ணப்பதாரர் பிறந்த இடம்னு கேட்கும். ஸோ அந்த இது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ சில பேர் பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது, அவங்களுக்கு அவங்க வந்து நீங்கள் அது எந்த இடமோ அந்த இடத்த கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம், ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து தேர்வு மையம், இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் தான் வரும். தேர்வு மையம், தேர்வு மையத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ எந்த இடத்துல இருக்கீங்களோ அது ஒரு பெரிய லிஸ்ட்டை கீழே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தேர்வு மையமும் இப்போ கொடுத்துருப்பாங்க. இப்போ அரியலூர் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இடம் கொடுத்துருப்பாங்க. கடலூர் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இடம் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எத்தனை இடம்னு கொடுத்துருப்பாங்க, அதன் டிவிஷன் பிரித்து வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு டிவிஷனுக்கு வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்தையும். இப்போ புதுக்கோட்டை மாவட்டம்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா புதுக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில், கந்தர்வக்கோட்டை, இலுப்பூர், கரமங்குடி, குளத்தூர், மணல்மேடு, பொன்னமராவதி, திருமயம், விராலிமலை. ஸோ இது மாதிரியான தேர்வு மையங்கள் இருக்குது. அந்த தேர்வு மையங்களான கோடு பக்கத்திலேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கோரோட செலக்ட் ஆகிக்கும். விண்ணப்பத்தில் அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து கல்வித்தகுதி. கல்வித்தகுதியை நீங்கள் உள்ளீடு செய்யும்பொழுது வந்து மிக கவனமாக உள்ளீடு செய்யணும். 10th மார்க்ஷீட்டு, மார்க்ஷீட் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், இந்த இயர் ஆஃப் பாசிங்னு கேட்கும். ஸோ அந்த இயர் ஆஃப் பாசிங்கை கரெக்டாக பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்கும், அதை கரெக்டாக பண்ணணும். கீழே எல்லா சர்டிஃபிகேட்லேயும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது கீழே அந்த சர்டிஃபிகேட், உங்கள் சர்டிஃபிகேட் டேட் போட்டு கொடுத்துருப்பாங்க. 10th சர்டிஃபிகேட் அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க, என்றைக்கு வந்து நாங்கள் வெளியிட்டாங்கன்னு சொல்லி. நீங்கள் இல்லாட்டி சர்டிஃபிகேட் வாங்கின டேட் கீழே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட ஆண்டு மாதம் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் அதை மாற்றி பண்ணக்கூடாது, சரிங்களா? அதற்கடுத்து வந்து உங்களது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால், டைப் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா டைப் கேட்கும், லாயரா, ஹையர் படிச்சிட்டிங்களா, தமிழில் லாயரா, இங்கிலீஷில் லாயரா, எல்லா டீட்டெயிலும் கேட்கும். அதுலேயும் தேர்வு வெளியிடப்பட்ட ஆண்டு மாதம் எல்லாம் தெளிவாக கேட்கும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். இல்லை எனக்கு வந்து ஆகஸ்ட்டில் எனக்கு வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு, அன்றைக்கி தானே எனக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி எனக்கு நெட்டில் வந்துச்சு, அதெல்லாம் வந்து இருக்காது, அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும், சரிங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் டேட் கொடுத்துருக்கும், அந்த டேட்டை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கணும், சரிங்களா? தொடர்ந்து பண்பலையை கேட்டுகிட்டே இருங்க, ஏனால் முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றிக்கான திறவுகோல். ஆகவே புதுவை பண்பலையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ பாலமுருகன் தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் திரு இளையராஜா கண்ணன் அவர்கள் தொகுத்து வழங்கிய TNPSC Group 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை பகுதி 1 தற்போது நமது பண்பலையில் கேட்டோம். இதன் தொடர்ச்சி நாளை மாலை 3 கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி.